நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்பொழுது கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் மூன்றாம் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையர் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபூரணி.
என் மனிதனுடைய அடிப்படை தேவைகள்ல பாத்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம். உணவுக்கு அடுத்தபடியா வந்து நம்ம மானம் மறைக்கிறதுக்கு உடைதான் அவசியமா இருக்குது. சரி, இப்ப இந்த கைத்தறின்னு எடுத்துட்டோம்னா யார் யாரோட பங்கெல்லாம் அதுல இருக்குது? ஏன்னா அச்சு கோர்க்கணும், தறி இருக்குது, அப்ப நிறைய தொழில் பண்றவங்களோட பங்கும் அதுல இருக்கும். அப்படி யார் யாரோட பங்கு அதுன்னு நீங்க சொல்வீங்க?
இதுல 100% பெண்களுக்கு தான் இருக்கு, 10% கூட ஆண்களுக்கு இதுல நெசவு தொழில பங்களிப்பு கிடையாது. இது நெசவு தொழில் எங்கே ஆரம்பமாகிறதுன்ற ஒரு கேள்வி பதில் வினாடி வினா கேட்டீங்கன்னா, எங்கே ஆரம்பமாகுதுன்னா பூமியிலிருந்து, ஆழத்திலிருந்து ஆரம்பமாகுது. இது எங்கே முடியுதுன்னு கேட்டா கோடியில முடியுது. அதாவது கோடின்னா என்ன? அதை கடைசியில போடும்போது கோடி. அப்போ இடையில எத்தனை பேர் நெசவு தொழில் கை வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டா ஒருத்தர் கூட தப்புறது கிடையாது. அத்தனை பேருமே கை வைக்கிறாங்க ஏதாவது ஒரு துறையில், ஏதாவது ஒரு முறையில. இங்கே அச்சு கட்டுறதாகட்டும், பாவு செய்யறதாகட்டும், ஜரிய செய்யறதாகட்டும், கலர் போடுறதாகட்டும், இன்னும் எத்தனையே எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 46 விதமான வேலை வாய்ப்பு இந்த துறையில் இருக்கு. அத்தனையும் 1000+ வருமானம் தரக்கூடிய வேலை வாய்ப்புகளா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க அச்சு புனைக்கிறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊருக்கு ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு ஊருக்கு ஊருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. காரணம், இது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. இந்த ஊர்ல கொடுக்கற சேலைக்கு கூலி அடுத்த ஊர்ல அதே சேலைக்கு அதே ரகத்துக்கு கூலி கம்மியா இருக்கும், இல்ல எச்சா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் கலந்து பேசிக்க மாட்டாங்க. அதனால எத்தனை விதமான வேலை வாய்ப்பு இருக்கு, யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்றாங்க, என்னென்னலாம் பண்றாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்காட்டா சொல்ல முடியல. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றோம் பாருங்க. ஒரு சேலை எடுக்கும்போது எல்லா பொருளுமே விற்கிறவங்க விலை நிர்ணயம் பண்றாங்க. ஆனா எங்க நாங்க நெய்கிற பட்டு சேலைய கைத்தறி ஆடைகளை மாத்திரம்தான் வாங்குறவங்களே விலை நிர்ணயம் பண்றாங்க. 25 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்றோம், நிச்சயம் பண்ற இடத்துல 50,000 ரூபாய் சேலை எடுக்கிறேன்னு சொல்றேன். உண்மையிலே 50,000 ரூபாய் சேலை என்ன இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு 50,000 ரூபாய் சேலை வேணும். இதை சாதகமா பயன்படுத்தினதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஜவுளி நிறுவனங்கள் உருவாக்கி இதன் மூலமா மிகப்பெரிய பிசினஸ்களை உருவாக்கி இருக்கிறோம். இது ஒரு வகையில என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாம இருக்கிறது கூட ஒரு வகையில சரிதானோ என்னவோ தோணுது.
இப்போ அடுத்தது அந்த மாதிரி கைத்தறி சேலையிலெல்லாம் பண்ணும்போது அதில் பார்டர் தான் முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா பார்டருக்காகவே சாரீ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்டர் டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சாரீ நெய்யும் போது பார்டர் வந்து சாரியை விட பார்டர் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அது எப்படி கையிலேயே நெய்யறதா, இல்லை ரெண்டு இலை அதிகமாக ஜாயின் பண்ணி செய்யறதா, அதை பற்றின விஷயங்கள்.
நெசவுத்துறையில் முதல்ல வந்து உடை குறுக்க வரும், பாவம் நேராக போகும். இது குறுக்க மறுக்க போகிறது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எழும் விழும் இதுதான், சுற்றுறது கிடையாது. இந்த துறையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சாட்டின் பனாரஸ்ன்னு சொல்ல ஒரு ரகம் இருக்கு. அதாவது வாரணாசி உத்தரப்பிரதேசத்துல இந்த ரகங்கள் தயாராகுது. அது அந்த ஏரியாவுக்கு மாத்திரமே செஞ்சுட்டு இருக்கிறது, இங்க செய்ய முடியாதுங்கிறது இல்ல. அதுல வந்து 5 அச்சு வரும். 5 அச்சுல ஒரு சிம்புக்கு வந்து 5 இலை வரும். இங்க வந்து நாங்க 2 இலை கொடுக்குறோம். அது 5 இலை கொடுக்கும்போது சாட்டின் பனாரஸா நெசவு செய்ய முடியும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் வந்து வரையறைக்கப்பட்டதாக இது இல்லை. வரையறைக்கப்படாததுனாலதான் இன்னைக்கு வரையறையே இல்லாம இந்த வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். நெசவு தொழிலை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, தெரிஞ்சுக்க போகவும் முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய தொடர் சாலையாகவே நான் நினைக்கிறேன். இதுல நடந்துகிட்டே இருக்கலாமே தவிர, ஓடிக்கிட்டே இருக்கலாமே தவிர, விமானத்தில் பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருக்கலாம் தவிர, எல்லையை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இந்த துறையினுடைய தொழில்நுட்பம்.
இந்த துறையை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா வானமே இல்லை. அடுத்தது இந்த மாதிரியான துணிகள் எல்லாம் இருக்கும்போது அதுல தையல் கலையில வந்து என்ன மாதிரியான டிசைன்ஸ் நம்ம பண்றோம்னு சொல்லிட்டோம். அதை வந்து எப்படி தைக்கிறோம், அதன் மூலியமா பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, பெண்களோட முன்னேற்றம் அதுல என்ன?
இப்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. பெண்களுக்கு வந்து நல்ல தொழில் இது, சரிங்களா? இந்த நெசவு துணி தயார் பண்ணி நாம அதுல தைக்கும் போது தியானத்துக்கு சமமாகிறோம் நம்ம. அதாவது அந்த துணியை நீங்க தைச்சிங்கனால அதுல தியானத்துக்கு சமம். நம்ம டெய்லி 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நம்ம முழு நேர தியானத்துல ஈடுபட்டு தான் டெய்லரிங் பண்றோம். நல்ல தொழில் பெண்களுக்கு வந்து அருமையான வாய்ப்பு. இன்னும் வேலை பழகிற பிள்ளைங்களுக்கு வந்து நெசவு துணியில துணி டிசைன் பண்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனா வாய்ப்பு பெண்களுக்கு டெய்லர் தொழில நிறைய இருக்குது. அது கண்டிப்பா நீங்க பெண்கள் எல்லாம் சிறப்பா பண்ணுங்க. நல்ல தொழில் பெண்களுக்கு, நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும், நல்லா படிச்சு ஃபேஷன் டிசைனிங் படிச்சு போறவங்களுக்கு ஆகட்டும், நல்ல தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது டெய்லரிங்ல. அப்புறம் நீங்க நிறைய கற்பனை திறனை வச்சுட்டு நெசவு துணியில டெய்லரிங் பண்ணீங்கன்னா நல்லா வரும். உங்களோட கற்பனை திறன் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லா போகும் வேலை. அதே மாதிரி நீங்க கை வேலையில பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரிக்கு நல்ல வேலை இருக்குது. நெசவு துணியில, நெசவு ஆடையில நம்ம என்னென்ன நினைக்கிறோம்ளோ அதெல்லாம் பண்ணலாம். நம்மளோட கற்பனை திறன் தான் எல்லாத்துக்குமே. பெண்களுக்கு மிக மிக சிறந்த வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். இதை சொல்லி தெரியாது, அனுபவிச்சா மட்டும்தான் இதோட சுகம் தெரியும். அதாவது நீங்க எல்லாமே பெண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நல்ல டெய்லரிங் பழகுங்க, நல்ல தையற்கலையை பழகுங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில.
பெண்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய பெண்களும் வந்து தையல் கலையில முன்னோடியா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தொழிலையும் அவங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இணைச்சு பாக்குறாங்க, அதோடைய அணுகுமுறை என்ன? அது இல்லாம அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு நாட்டுல இருக்கு?
பெண்களுக்கு டெய்லர் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அணுகுமுறையும் அப்படிதான் நல்லா இருக்குது. அணுகுமுறையும் இந்த தொழிலையும் பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதாவது வருமானம் நிறைய இருக்கு.
அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் வந்து பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தையல் கலையில போகிற பெண்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையா அந்த டிசைனை வடிவமைக்கிற மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு அழகான திருப்பத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம்.
ஐயா, உங்க புத்தகத்துல வந்து நீங்க ஒரு தலைப்புல வந்து எது நிஜமோ அது பொய், எது பொய்யோ அது நிஜம் அப்படின்னு ஒரு பகுதி ஒண்ணு எழுதியிருக்கிறீங்க, அது என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
எது நிஜமோ எது பொய், எது பொய்யோ அது நிஜம்ங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் எழுத வேண்டிய கட்டாயம் வந்தது. உதாரணத்துக்கு நாம் நெய்யும் போது அந்த நெசவனுடைய வரிசைகள் இரண்டு பக்கம், நாம் நெய்யும் போது மேல் பக்கம் வந்து பார்த்து பார்த்து நெய்வோம், ஆனால் அது உடுத்தும் போது சேலையாக வரும்போது மடிக்கும் போது அது கீழ்ப்பக்கம் போயிடும். கீழ்ப்பக்கம் இருக்கிறது மேல் பக்கத்துக்கு வந்துடும். அதாவது நம்ம கை மாதிரி, நம் கையை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியும், அதே இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ளங்கை நல்ல கலராக வெள்ளையாக தெரியும். இதே தான் நெசவு முறையும் கூட. நாம மேலே பார்த்து நெய்யறது, பின்பக்கமாக பார்த்து நெய்யறது தான் 24 மணி நேரம். ஆனால் சேலையை அறுத்து மடித்து பார்க்கும்போது அந்த டிசைனில் கூட அது என்ன அழகாக இருக்குன்னு பார்க்கறதில்ல, என்ன தப்பு இருக்குது, என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஆனால் நாம் நெய்கிற நேரத்தை விட அந்த பின்பகுதியை திருப்பி பார்க்குற நேரம் குறைவு தான். அதுக்குள்ளே அந்த சேலைக்கு ஆர்டர் வந்துடுது, கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, அது கொண்டு அனுப்பிச்சிடும். நாங்கள் என்றைக்கு மேல் கையை பார்க்குறவங்க திருப்பி கையை பார்க்குற அளவுக்கு, நம்ம டிசைனை பார்க்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்குறோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கை தர உயரங்கிறதுக்கு தான் எது நிஜமோ அது பொய், எது பொய்யோ அது நிஜம் அப்படின்னு அந்த தலைப்பை நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த மாற்று சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு தான் அந்த புத்தகத்தை நான் உருவாக்கியிருக்கேன். எங்ககிட்ட சீலை வாங்குற முதலாளிகளோ நாம் நெய்கிற பகுதியை பார்க்கறதில்ல, எங்ககிட்ட சீலையை வாங்கி போய் கட்டுற அம்மாவோ நாம் நெய்கிற பகுதியை பார்க்கறதில்ல. ஆனால் நாங்கள் மாத்திரம்தான் அதிகமாக அந்த பின்பகுதியே பார்த்து பார்த்து நெய்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கை பின்பகுதி மாதிரியும் கருப்பாக இருக்கு. நாங்கள் என்னைக்கு முன்பகுதி திரும்பி பார்க்குறோமோ அன்னைக்கு நாங்கள் மேலே வரோங்கிறது தான் அதனுடைய தலைப்பு.
உங்க ஆதங்கத்தை ரொம்ப அருமையா அது என்ன கலைநயத்தோட நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப இந்திய பொருளாதாரத்தை பார்த்தோம்னா உற்பத்தியில வந்து 14% வந்து ஹேண்ட்லூம் இடம் பிடிச்சிருக்குது. அப்புறம் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஏற்றுமதியில வந்து 30%. அப்புறம் நேரடி வேலை வாய்ப்பு இந்த நெசவு தொழில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உழவு தொழிலுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்புகளும் வந்து இதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுடைய ஆதங்கம் வந்து நெசவு தொழில் செய்துட்டு இருக்க ஒருத்தரோட பையன் வந்து இதுக்கு முன் வர்றது இல்லை அப்படின்ட்டு, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை எப்படி களையலாம்? இதை அதை பத்தி சொல்லுங்களேன்.
உதாரணத்துக்கு மாற்று சிந்தனைகளை உருவாக்கணுங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. எனக்கே கூட அது இருந்தது. ஏன்னா நாம இனத்தை கண்டோம், இனத்தை சாதிச்சோன்னு சொல்லி சொல்லி இருந்தது. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம், என்னுடைய தொழில் என்னோட போகட்டும், நீயாவது நல்லா படிச்சு ஏதாவது வேலைக்கு போய் இருக்க சொல்லி. இது ஒவ்வொரு அம்மாவும் ஒரு தாய் தந்தைகளும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இது தலைகளா போயிடுச்சோன்னு நான் ஒரு சந்தேகமா இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வேலை செட்டு போது தன்னுடைய பையன் சொல்லுகிறான், என்னுடைய அப்பன் துரோகி. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டான், எங்க அப்பன் வீட்டுல இருந்துகிட்டே நெசவு நெய்யற மாசம் 25,000 ரூபாய்க்கு பில் போடுறான் சொசைட்டியில. இதுல என்னன்னா காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு வரைக்கும் தான் நெய்யறாரு, 8 மணிக்கு மேல எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு 9 மணிக்கு மேல தான் தறி வந்து போதுறாரு, இதுக்குள்ள பத்திரிக்கையும் படிச்சிடறாரு, டிவியும் பாத்துறாரு, டெலிபோன் இன்போன் எல்லாம் அனுபவிக்கிறாரு. சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலை ஆகிடுது, 1,000 ரூபா சம்பாதிக்கிறார். இன்னத்த நிலைமையில 1,000 ரூபா சம்பாதிக்கிறார். ஆனால் நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகணும்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 8 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே பூந்தேன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் நான் வீட்டுக்கு வந்தால் மாதம் 10,000 ரூபா தான் நான் இன்னைக்கு சம்பளம் வாங்குறேன். இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த முடியுமா? ஆனால் என்னுடைய அப்பன் வீட்டில் இருந்துக்கிட்டு மாதம் 25,000 ரூபா பில் போடுறாரு, இதில் ஏகப்பட்ட சலுகைகளை அனுபவிக்கிறாரு, சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாரு, குடும்பத்தோட கணவன் மனைவியோட இருந்துகிட்டு கொட்டாய் விட்டா டீ எந்த தொழிலில் கிடைக்குன்னு கேட்டால் நெசவு தொழில்லன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான தொழிலை எனக்கு கத்துக் கொடுக்காம போனது என்னுடைய அப்பனுடைய தவறு அல்லவா? ஆகா, என்னுடைய தந்தை எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு மகன் இன்றைக்கு புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். இது எனக்கும் அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா எல்லா தொழிலுமே பாரம்பரியமாக வந்தது தானே, எல்லா தொழிலுமே பாரம்பரியமாக வந்தது தான். விவசாயம் ஆகட்டும், நெசவாகட்டும், எல்லாமே பாரம்பரியம் தான். இதில் என்னத்தை மாற்றி சாதிச்சோன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்தாலும் அதில் டிசைன் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் வந்தாலும் பவர் லூம்ல சேலை தயார் பண்ணுறீங்க, எல்லாமே ஒரே இடத்துல தான் அந்த குப்பைகளாக போய் அந்த நெசவு துறையில் தான் இருக்கிறீங்களே தவிர கடைசியில் முடிகிறது. அதான் ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கலாம். வரும்போது ஒன்றுமில்லை, போகும்போது போனது கோடீஸ்வரனாக அனுப்பிச்சு வச்சாங்க. எப்படி? போகும்போது ஒரே ஒரு துணி போட்டு கோடி துணின்னு போடுவாங்க. அப்போ அவங்க வரும்போது ஒன்றும் இல்லாமல் வரும்போது போகும்போது கோடீஸ்வரனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக என்னென்னா, ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் 70 வருஷம்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவனுடைய இருக்கிற நாள் 25,550 நாட்கள் ஆகுது. அத்தனை நாட்கள் எத்தனை துணி எடுத்தான், கொடுத்தான், போட்டான், நெஸ்ஸான், வச்சான்னு சொல்லி யாருமே கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு துணியை போட்டு போட்டு இவன் கோடி துணி போட்டான்னு சொல்லி அவனை தான் அடையாளம் காட்டுறாங்களே தவிர போட்டவனை சொல்கிறது இல்லை. அப்போ முன்னோர்கள் எந்த அளவுக்கு இந்த ஆடைக்கு வந்து அஞ்சு, ஆனால் அவன் வரும்போது அத்தனை சம்பாதிச்சாலும் கடைசியில் போனது ஆடையோட தான். அந்த அளவுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு துறை இருக்கிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்.
மகனோட புலம்புல சொன்னீங்க, நான் அங்கே இங்கேயும் 5,000-10,000 வாங்குறேன், ஆனால் எங்கள் அப்பா உட்காந்த இடத்துலயே கொட்டாய் விட்டுட்டு டீ குடிச்சிட்டு 25,000 வாங்குறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு தொழிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட், அதாவது ஒரு தொழில் சார்ந்த ஒரு நோயின்னு ஒன்று இருக்கும். தொழில் சார்ந்த நோய்கள் அப்படின்ட்டு நீங்கள் எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு சங்கங்கள் இருக்குதா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
நோய்ங்கிறது சுகாதாரமான தொழில் இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான், ஒன்று நெசவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே செய்கிறோம், வெயிலுக்கு போக வேண்டியதில்லை, சேத்துல கை வைக்க வேண்டியதில்லை, மழையில் நினைய வேண்டியதில்லை, இன்னும் குடும்பத்தை விட்டே போக வேண்டியதில்லை. அப்போ இது சுகாதாரமான தொழிலுங்கிறத. அதே மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இதில் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை, இப்போ கூட கொஞ்சம் கலர் வந்திருக்கு, ஆனால் இதில் வந்து நோய் வர்றதுக்கு வழியே இல்லை. ஆனால் மற்ற துறைகளில் நோய் இருக்குது. என்ன நோய் இருக்குது? உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்யும்போது உடம்பு பெருத்திடுது. அதாவது நான் ஒரு கைத்தறி பெட்டகத்தில் இப்போ 94 வயசில் நான் அவர் போட்டோ எடுக்கும்போது அன்னைக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஏன்ப்பா இந்த வயசில் நீங்கள் இந்த வேலை மாதிரி வேலை செய்கிறேன், இதில் என்னப்பா கஷ்டம் இருக்குது, உட்காந்துட்டே வேலை செய்கிறேன், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னார். பம்புட்டி எடுத்து வெட்ட வேண்டியதில்லை, கடப்பாறை எடுத்து குத்த வேண்டியதில்லை, நாம் எந்த ஒரு பெரிய வேலையும் செய்யறதில்ல. ஆனால் கஷ்டம்னு நினச்சா எனக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கிற வேலை தான் கஷ்டம். அதை விட்டால் எல்லா வேலையும் கஷ்டமிலே கிடையாது. ஏன்னா வேலை இல்லாமல் சும்மா இருந்து பாருங்கள், அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனால் நோயின்னு பார்த்தா எல்லா தொழிலும் நோய்க்கு சம்மந்தமே கிடையாது. நாம் நோய் வந்து எதை சாப்பிட்றோம், எதை வேணும், எது விடுறோங்கிறது இல்லை. பழைய சோறு சாப்பிட்ருந்தா எந்த நோயுமே வந்திருக்காது. தொழிலுக்கும் நோய்க்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி ஏன்னா இன்னைக்கு வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் உடம்பே வரல, இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு மேலே வந்தாங்க உடம்பே வந்துட்டாங்க, அதை தூக்கிட்டு தெரியுது மிகப்பெரிய நோயாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. எல்லா வீட்லையும் பாருங்க, அந்த மாதிரி நோய்க்கு தொழிலுக்கு சம்மந்தம் கிடையாது.
நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையர் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபூரணி. கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியினை வரும் வாரத்தில் கேட்கலாம்.